إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رمضان கால பகுதி ஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே விளங்கிக் கொள்வதற்காக நாளாந்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பாட வகுப்பினை நாம் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிறோம். சென்ற எங்களுடைய பாட வகுப்புகளில் இஸ்லாத்தினுடைய தன்மைகள் எப்படி என்பதை நபிமார்களுடைய காலத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். உலகத்திலே தோன்றிய பல நபிமார்கள் இருக்கிறார்கள். அல் குர்ஆனில் சுமார் 25 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த நபிமார்களுடைய சமுதாயங்களுடைய அந்த பெயர்களும் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தன, அவர்களை எந்தளவு மக்கள் மிக குறைவாக பின்தொடர்ந்தார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் சென்ற பாடங்களில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஜமாத் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு சந்தேகம் ஒரு மௌலவியால் விளக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய தொடர் அந்த பாடத்துக்கு நாங்கள் செல்லலாம். அதாவது ஒரு மௌலவி விளக்கம் கொடுக்குற நேரம் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்த வரையில ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. கூடுறதுன்னு ஒன்றும் இல்லை. அப்ப இஸ்லாம்னு சொன்னால் அது கூடும், குறையக்கூடாது. அவ இவங்க குறைஞ்சிட்டு போறதை பார்த்தா இது சரியான இஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு ரீதியாக அவர் கருத்தை தெரிவிக்கிறார். அவ அந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஹெர்கல் மன்னருடைய விஷயம். அந்த ஹெர்கல் மன்னர் வந்து அபூ சுஃபியான்ட்டு சில கேள்விகளை கேட்கிறார். அது ஒரு நீண்ட ஒரு செய்தி. அவங்க கேள்வியில் அவர் கேட்கிறார் வந்து என்னன்னு சொல்லி சொன்னார், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்கள் கூடுகிறார்களா அல்லது குறைகிறார்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அவ அபூ சுஃபியான் பதில் கொடுக்குறாங்க, அவங்க கூடுறாங்க, குறை இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த ஹிருக்கல் மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார், நீங்க அவங்க கூடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஈமான் என்றால் ஒத்ததாரிகள் ஈமான், ஈமான் என்றால் அப்படித்தான், அது பூரணமாகும் வரைக்கும் அது கூடிக்கொண்டேதான் போகும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறார். அவ இதுதான் வந்து அந்த மூலவிக்கு ஆதாரம். அதாவது ஹிருக்கல் மன்னர் இப்படி சொன்னதுதான் அவருடைய ஆதாரம். உண்மையிலே இது ஆதாரமான கேட்டா இது ஆதாரமே இல்லை. என்னால் ஹிர்கல் மன்னர் ஒரு தூதரும் இல்லை, அவர் ஒரு நபியும் இல்லை, அவர் வகையை சொல்லக்கூடியவரும் அல்ல. அப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை ஆதாரமாக காட்டி அந்த மௌலவி விளக்கு கொடுக்கிறார். உண்மையில எங்கன ஜமாத் கூறுறாங்களா குறைகிறாங்களாங்கிற விஷயம் வேறு. அதே நேரத்தில் இந்த விளக்கம் சரியா பிழையான்னு கேட்டால் இந்த விளக்கம் பிழையான. என்னால் இது வகை இல்லை, இது ஆதாரபூர்வமான அல்லாஹு தஆலா இறக்கின வகை இல்லை, இது ஹிருக்கல் மன்னருடைய ஒரு கருத்து. அப்படி பார்த்தால் அதே கேள்வி தொடரில் வந்து ஹிருக்கல் மன்னர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார், அதாவது ஹல் யர்தத்து அஹதும் சஃதம் லிதீனி, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே இருந்து யாராவது சரி கோபித்து கொண்டு வெளியே போறாங்களா அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான்ட்ட கேட்கிறார். அப்ப கேட்டதோட அபூ சுஃபியான் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த பதில்களை கொடுக்குற நேரம் அபூ சுஃபியான் இஸ்லாத்துல இல்லை. அவர் ஹிருக்கல் மன்னர் கேட்கிற நேரம் அபூ சுஃபியான் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் யாரும் முடித்ததா போற இல்லை அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறார். அவர் அதுக்கும் அந்த மன்னர் விளக்கம் கொடுக்கிறார், இஸ்லாம் தான் அப்படித்தான், இஸ்லாம் யாருடைய உள்ளத்திலே சரியா போய் சேர்ந்துட்டோ அவங்க ஒரு காலமும் அதுல இருந்து கோபித்து கொண்டு வெளியேற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறார். அப்ப உண்மையிலேயே அந்த விளக்கம் சரிதானான்னு கேட்டால் அதுவும் பிழையான ஒரு விளக்கம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு சிலர் உருத்ததாகி வெளியே போயிருக்கிறாங்க, அதுக்குரிய தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. வஹி எழுதி கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நெருக்கமான ஒரு இடத்தில் இருந்த ஒருவரே அவர் உருத்ததாகி வெளியே போயிட்டார். இதே போல இன்னும் ஒரு சிலர் போனாங்க, அது பற்றிய செய்திகள் எல்லாம் ஹதீஸில் இருக்கு. அவர் யாரும் வெளியே போகமாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த விளக்கம் வந்து பிழையான விளக்கம். அப்ப பிழையான விளக்கங்கள் இதுகளை வந்து இவங்க எடுத்து ஆதாரமாக காட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. வஹியில இருந்து அல் குர்ஆன் அல் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்ட வேண்டியவங்க ஹிருக்கல் மன்னருடைய அந்த செய்தியை வந்து இஸ்லாமத்தில் உள்ளவங்க குறைய மாட்டாங்க, அவங்க கூடிக்கிட்டே தான் போவாங்கங்கிறதுக்கு ஆதாரமாக அவர் காட்டார். அது ஒரு பிழையான விளக்கம். உர்த்ததுகள் விஷயத்தில் யாரும் உர்த்ததாக மாட்டாங்கன்னு ஹிருக்கல் மன்னர் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் கூட பிழைங்கிறது நாங்கள் சரியாக விளங்கிக்கொள்ளணும். அப்படி பார்க்கறதாக இருந்தார். இதே ஹிருக்கல் மன்னர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், அதை பார்க்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நேர்வழி தேவையாக இருந்தால், நேர்வழியை நீங்க அடைய வேண்டும் என்றிருந்தால் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நபிக்கிட்ட போயிட்டு நீங்க பையத் செய்யணும்னு சொல்றாரு. இந்த நபிக்கிட்ட போயிட்டு நீங்க பையத் செஞ்சால்தான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும்னு சொல்றாரு. அவ இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு ஹிருக்கல் மன்னருடைய அந்த வார்த்தைகள் ஆதாரம் இல்லை, அது வகையோடு சம்பந்தப்பட்டதில்லை, அது அவருடைய கருத்து. அதிலே சில பிழையான கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். அவ இதை வந்து ஆதாரமாக காட்டி மார்க்கத்தில் இந்த இஸ்லாத்தில் இருந்து போயிட்டு இருக்கிறாங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து அவர் கொடுக்கிறார். முதலாவது அந்த தகவல் பிழையான தகவல்ங்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்வோம். ஒரு சிலர் காலத்துக்கு காலம் இந்த ஜமாஅத்தை விட்டு போவாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்திலும் நடந்த ஒரு நடைமுறை. ஆனால் ஒரே அடிக்கு குறைஞ்சிருவாங்களான்னு கேட்டால் குறையே அல்ஹம்துலில்லா கூடிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்ததாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உருவாக்கின அந்த ஜமாஅத் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது தனி மனிதராக, அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவி, அதற்கு பிறகு அவர்களுடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி வந்து ஒவ்வொருத்தரா வந்து அந்த இஸ்லாத்தை தழுவுனாங்க. அவ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அடிப்படையில வந்து ஒரு ஜமாஅத்தை உருவாக்கினார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை கொண்டு வாரத்துக்கு முன்னுக்கு அந்த காலத்துல உள்ளவங்க எதுல இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஜாஹிலியத்துல இருந்தாங்க. அதாவது ஜாஹிலியத் சொல்லி சொன்னால் அறிவீனம், அறியாத காலம், அந்த ஒரு நிலைமையிலதான் அந்த மக்கள் வந்து இருந்தாங்க. அப்ப இத வந்து ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிற நேரம் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து தெளிவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னா குன்னா ஃபீ ஜாஹிலியத்தின் வஷர்ரி, நாங்கள் ஏற்கனவே ஜாஹிலியத்திலும் அதே போல தீமையிலும் இருந்தோம். ஃபஜாஅல்லாஹு பிஹாதல் கைர், இந்த நலவை இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொண்டு வந்தார். ஃபஹல் பஅதா ஹாதல் கைர் மின் ஷர், இந்த நலவுக்கு பிறகு மீண்டும் ஒரு தீமையான காலம் வருமா அப்படின்னு சொல்லி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க. அவ இந்த செய்தியின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹுதைபா ரலியல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டாங்க, இந்த இஸ்லாம் வாரத்துக்கு முன்பு நாங்கள் எல்லாம் ஜாஹிலியத்திலே இருந்தோம், நாங்கள் எல்லாம் தீமையில் அறியாமையில் இருந்தோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி காட்டுறோம். இந்த ஜாஹிலியத்தில் அறியாமையில் இருந்தவங்க இந்த ஜாஹிலியத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை பைஅத் செய்து ஏற்றுக்கொள்ளும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜாஹிலியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் அந்த ஜாஹிலியத்திலிருந்து விடுதலையாகுவதற்கு அவங்க செய்யக்கூடிய அந்த காரியம். அவங்க பைஅத் செஞ்சு அந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க, அவங்க முஸ்லீமாக ஆகிடுவாங்க, இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவராக அவங்க வந்து கருதப்படுவாங்க. அப்ப அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1851 இலக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது மன் ஹலா யதன் மின் தாஅத்தின் லகி அல்லாஹ் யௌமல் கியாமா லா ஹுஜ்ஜத்தல, யார் கட்டுப்பாட்டிலிருந்து தனது கையை உருவிக்கொள்கிறாரோ அவர் மறுமையினாரில் அல்லாஹை சந்திப்பார், தனக்கு சார்பான எந்த ஒரு வாதமும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் மறுமையிலே அல்லாஹை சந்திப்பார் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வமன் மாத வலைஸ ஃபி உனுகிஹி பைஅத்துன் மாத மீதத்தின் ஜாஹிலியா, யாருடைய கழுத்திலே பைஅத்தின்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் அப்படின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இஸ்லாம் இதுல ஒருவர் நுழைவதற்கு முன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்து நுழைவதற்கு முன்னால் எதில இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ஜாஹிலியத்தில் இருக்கிறாங்க. அதே ஜாஹிலியத்தில் அவங்க மௌத்தாகுவாங்களாக இருந்தால், மரணிப்பாங்களாக இருந்தால் அவங்களுடைய மரணம் ஜாஹிலிய மரணம். அப்ப இந்த ஜாஹிலிய மரணத்தை ஒருவரில் இருந்து இல்லாமலாக்கக்கூடியது எதுன்னு சொல்லி சொன்னால் பைஅத். ஒருவர் பைஅத் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த இஸ்லாத்தை தழுவதன் மூலமாக அந்த ஜாஹிலியத்திலிருந்து விடுபடக்கூடியவராக அவர் மாறுவார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, எவருடைய கழுத்தில் பைஅத்தின்றி மரணிக்கிறாரோ அதே நிலைமையிலே அவர் மரணித்தால் அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் சொன்னார். அப்ப இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சத்தியத்தை கொண்டு வாரத்துக்கு முன்னுக்கு அங்க முழுக்க முழுக்க காணப்பட்டது ஜாஹிலியத்.
அப்ப அந்த ஜாகிலிய சமுதாயத்தை பத்தி நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அவங்க அல்லாவை நம்பிய ஒரு சமுதாயம் தான், அல்லாவிடத்திலே பிரார்த்தனையும் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் தான். இப்படி பல வகைகள்ல அவங்க அல்லாவோட நம்பிய, அல்லாவின் மீது ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயமாகத்தான் அவங்க இருந்தாங்க. அவ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், ஜாகிலியத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் எப்ப ஜாகிலியத்திலிருந்து வெளியே வருவாங்கன்னு சொல்லி சொன்னால், பைஅத் செய்வதன் மூலமாக அவங்க ஜாகிலியத்திலிருந்து வெளியே வருவாங்க. பதக்குரிய பல ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப நேத்து பாடத்துல வந்து அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸின் மூலமாக நீங்க நல்லா விளங்கியிருப்பீங்க. அப்ப அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்திற்குரிய ஒரு எதிரியாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டால் நான் கொலை செய்யணும்ன்ற ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்துல வந்து இந்த இஸ்லாத்தை போடுறான். அவ இந்த இஸ்லாத்தை போட்டத்தோட அவங்க எங்க வாராங்கன்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க. அப்ப இது நாங்க நேற்று பாடத்துல சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். அப்ப முஸ்லிம்ல 121வது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி, பலம்மா ஜஅலல்லாஹு இஸ்லாம் ஃபீ கல்பி அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரம்பத்திலே எதிர்ப்பாக இருந்த என்னுடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா போட்டதும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், உபுசு யமீனக, உங்களுடைய வலதுகையை நீங்கள் நீட்டுங்கள், ஃபலி உபாயிஅக, உங்களிடத்திலே நான் பைய செய்வதற்காக என்று நான் சொன்னேன் சொல்லி அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். அவ அந்த இஸ்லாத்துக்குள்ள நுழையிலும் வரைக்கும் அம்ரு இப்னு அல்ஆஸ் எதுல இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க ஜாகிரியத்திலே இருந்தாங்க. இஸ்லாத்திற்குரிய ஒரு எதிர்ப்பான ஒரு மனிதராக அவங்க இருந்தாங்க. அவ அவங்களுடைய அந்த ஜாகிரியத்திலிருந்து விடுபடுவதற்காக அவங்க செஞ்ச வேலை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்துக்குரிய அந்த பைஅத்தை செய்ததுதான் அவங்க செஞ்ச வேலை. அப்ப இது சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல நாம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதாவது முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்துல 15431வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, இதுவும் ஞாபகப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி தான். என்றாலும் இந்த இடத்துல அது தேவைங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்திக்கொள்ள. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இஸ்லாத்தை முன்வைக்கிறாங்க. முன்வச்சு அவங்க ஒரு சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, பலர் நிராகரிக்கிறாங்க. மக்காவில் அவங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. உடனே அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மதீனாவுக்கு போகிறாங்க. ஒரு 13 வருஷ காலம் மக்காவில் வந்து இந்த இஸ்லாத்தை சொல்லி பார்த்துட்டு ஏழாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. மதீனாவுலையும் அதிகமான காலம் இந்த இஸ்லாத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு 7-8 வருஷம் மதீனாவுலையும் இருந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இஸ்லாம் உருவாகி சுமார் 20 வருடங்களுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் மக்காவுக்கு வந்து மக்காவை கைப்பற்றுறாங்க. அப்ப அந்த மக்காவை கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் 2 வழியாக அந்த மக்காவிலே உள்ளவர்கள் முற்றுகையிடப்படுறாங்க. ஒன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு செல்லக்கூடிய ஒரு படை, அப்ப அவங்க ஒரு பகுதியால போறாங்க. அதே போல ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையினால் செல்லக்கூடிய ஒரு படை. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த மக்காவை முற்றுகையிடுறாங்க. அப்ப அந்த முற்றுகையிட்ட அந்த சந்தர்ப்பத்துலதான் பலர் வந்து அப்படி முற்றுகையிட்ட அந்த சந்தர்ப்பத்துலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வரவேற்க அந்த பயத்தை செய்யறதுக்காக வேண்டி கூப்பிடுறான். அப்ப கூப்பிட்டு அவங்களை ஒரு இடத்துல வச்சு, அதாவது கர்ணு மஸ்தலா என்ற அந்த இடத்துல வச்சு அந்த மக்கள்ல அந்த இஸ்லாத்துக்குரிய அதே போல அந்த ஷஹாதத்துக்குரிய அந்த பையத்தை எடுக்கிறாங்க அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவ இதில் நான் ஞாபகப்படுத்துறதுக்குரிய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவ அந்த 20 வருட காலத்துக்கு பிறகு இஸ்லாம் பூமியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தோன்றி சுமார் 20 வருடங்களுக்கு பிறகுதான் அவங்க அந்த பிறந்த ஊர் வந்து இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்ப வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்களோட ஊர்க்காரர்கள், அவங்களோட குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பிடிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த இஸ்லாத்துக்குரிய அந்த பயத்தை எடுத்துக்கொள்றாங்க. அவ இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபத்ஹு மக்கா, இந்த மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. அதாவது காபா கைப்பற்றப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால, அந்த காபாவில் உள்ள சிலைகள் எல்லாம் வந்து தூக்கி வீசப்பட்டது. அவை இந்த வெற்றிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹி புகாரி என்ற கிரந்தத்தில் 1586 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்ப அந்த ஃபத்ஹு மக்கா வெற்றிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா லௌலா அன்ன கௌமகி ஹதீஸ் அஹ்தி பிஜாஹிலியா, உன்னுடைய இந்த சமுதாயம், அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு புதுசாக பய செஞ்சு இந்த இஸ்லாத்துல நுழைஞ்சிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் ஜாஹிலியத்துக்கு புதியவர்களாக இல்லை என்றிருந்தார், இந்த ஜாஹிலியத்தை இப்பதான் அவங்க விட்டுட்டு வந்திருக்காமல் இருந்தால் நான் கஅபாவிலே ஒரு வேலை செய்திருப்பேன். அப்ப என்ன செய்திருப்பேன் என்றால், அமர்த்து பில் பை பகுதிம, அந்த காபாவை நான் ஏவியிருப்பேன், அதை இடிக்கப்பட்டு ஏற்கனவே அந்த காபாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட அந்த அஸ்திவாரத்தின் படி அந்த காபா இல்லை, அதனுடைய ஒரு பகுதி வெளியே வைத்து அந்த காபா கட்டப்பட்டிருக்கிறது. வெளியே வைத்து கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக மீண்டும் அதனை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அஸ்திவாரத்தின் படிக்கு உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த வேலையை நான் காபாவில் கையடித்து நான் செய்யலாம், செய்வதற்கு நான் எத்தனிக்கிறேன் என்றாலும் உன்னுடைய இந்த சமுதாயம் இப்பதான் புதுசா ஜாகிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, இப்பதான் அவங்க ஜாகிலியத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, இப்ப நான் காபாவில் கை வைத்தால் அவங்க விரண்டுவாங்க. இதன்னா இது இந்த முகம்மது காபாவிலேயே கைய வச்சுட்டார், பழங்காலமாக இருந்து வரக்கூடிய அந்த கட்டிடத்தை உடச்சி போட்டார்னு சொல்லி அவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்படி இல்லை என்றிருந்தால் அந்த காபாவிலே நான் சரியான அதனுடைய அஸ்திவாரப்படி வெளியே விடப்பட்டதை சரியாக உள்ளே எடுத்து அடைத்திருப்பேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இஸ்லாம் தோன்றி சுமார் 20 வருடத்துக்கு பிறகுதான் அந்த மக்காவில இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு ஜாஹிலியத்தில இருந்து வந்த புதுசு, இப்பதான் இவங்க ஜாஹிலியத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, புதுசா வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க, இப்ப நான் காபாவில் கைய வச்சால் அவங்க வந்து அதை வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த காபா மக்கா வெற்றியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சரணடைஞ்சவங்கள் எல்லாம் பயம் செய்து இஸ்லாத்தை தழுவுனாங்க. அப்ப அந்த பயம் செஞ்சு இஸ்லாத்தை தழுவுனங்களை பத்தி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்க இப்பதான் ஜாகிலியத்திலிருந்து வெளியே வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றாங்க. அப்ப அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இஸ்லாத்திலே ஒருவர் நுழைவதன் மூலமாக பயஸ் செய்து அந்த இஸ்லாத்துக்குள்ளே அவர் நுழைவதன் மூலமாக அவர் ஜாகிலியத்திலிருந்து விடுபடுகிறார் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அவிந்த ஜாகிலியத்திலிருந்து விடுபட்டவர்கள் தான் அரபை தோழர். அந்த ஜாகிலியத்திலிருந்து விடுபட்டவங்க எத்தனையோ வகை முஹாஜிர்கள் இருந்தாங்க, அன்சாரிகள் இருந்தாங்க, இன்னும் பல கோத்திரத்தினர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் ஜாகிலியத்திலிருந்து விடுபட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவி கொண்டவங்க. அதில் ஒரு ஆள் பைஅத் செஞ்சு இன்னொரு ஆள் பைஅத் செய்யாம ஒரு ஆள் வேற மாதிரி வந்து இப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் அந்த ஜாகிலியத்திலிருந்து பைஅத் செய்து அந்த ஜாகிலியத்திலிருந்து விடுபட்டவங்க, இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவங்க. இதற்குரிய ஒரு வலுவான ஒரு செய்தி இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடக்கும். அந்த ஹந்தக் என்ற யுத்தத்தை பொறுத்தவரையில் பத்ர் அதே போல உஹத் போர்களுக்கெல்லாம் பிறகு வந்து நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அருமை தோழர்களையும் முற்றுகையிட்டு அவங்களை இல்லாமலாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் எல்லா இஸ்லாத்துக்கு எதிரான எதிரிகளும் ஒன்று சேரக்கூடிய சேர்ந்த ஒரு யுத்தம் தான் அந்த ஹந்தக் என்ற யுத்தம். அதில் குறைசிகள் ஒன்று சேர்ந்தாங்க, யூதர்கள் சேர்ந்தாங்க, கிறிஸ்தவர்கள் சேர்ந்தாங்க, ஹவாஸின் கோத்திரம் சேர்ந்தாங்க, இப்படி பல கோத்திரங்கள் வந்து ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்தாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் பலமாக இல்லை என்றால் அந்த காலப்பகுதியில் இஸ்லாத்தில் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 பேர் அவ்வளோ. ஆனால் அந்த முஸ்லீம்களை எதிர்த்து வரக்கூடியவங்க கிட்டத்தட்ட 10,000 மேலே இருந்தாங்க. அப்போ இவங்களை எப்படி முகம் கொடுக்கறது? மதீனாவுக்குள்ள இவங்க நுழையாமல் எப்படி இவங்களை பாதுகாக்கிறது? அதாவது இவங்களை மதீனாவுக்குள்ள தாக்காமல் ஊடுருவாமல் எப்படி மதீனாவை பாதுகாப்பது? இந்த ஆலோசனை செஞ்ச நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நாங்கள் மதீனாவை சுற்றி ஒரு அகல் வெட்டோம். அப்போ அந்த அகலை வெட்டினால் குதிரைப்படைகளால் நேரடியாக உள்ளே நுழைய முடியாது. அங்கே வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, அவங்களால வரையலாத ஒரு சூழல் இருக்கும். அதனால் நாங்கள் மதீனாவை சுற்றி தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் திட்டமிட்டு அந்த வேலையை செய்யலாம். இது லேசான ஒரு வேலை இல்லை, ரொம்ப பாரமான ஒரு வேலை, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பசியோடு இருந்தாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் பசியின் காரணமாக தங்களுடைய வயிற்றுகளில் கல்லுகளை கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து சொல்லி காட்டினாங்க, வந்து எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கி காட்டினாங்க. நானும் பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றிலும் கல்லை கட்டி இருக்கிறேன்னு சொல்லி காட்டினாங்க. இப்படியெல்லாம் அதை பற்றி வருது. அப்போ அந்த அகல் தோண்டி அந்த மண்களை சுமக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வந்து முஹாஜிர்களும் அன்சாரிகளும் படித்த ஒரு பாடம், அதாவது ஒரு கவிதை, அந்த கவிதையை படிச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையினுடைய கஷ்டம் விளங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கவிதை ஒன்று அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவை சம்பந்தமான ஹதீஸ் சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் 2835 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்குது. ஜாலல் முஹாஜிரூன் வல் அன்சார் யஹ்ஃபிரூன் அல் ஹந்தக். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அந்த குழியை அவர்கள் தோண்டிக்கொண்டு, ஹவுலல் மதீனா மதீனாவை சுற்றி அவர்கள் குழியை தோண்டிக்கொண்டு, வயன் குலூன துராப் அலா முதூனி அவர்களுடைய தோள்கள் அந்த மண்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே யகூலூன் அவர்கள் இப்படி சொல்லி கொண்டு போனார்கள். எப்படி? நஹ்னுல்லதீன பாயஅவு முஹம்மதா. இதை சொல்லக்கூடியது யாருன்னு சொல்லி சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும் சொல்றாங்க, முஹாஜிர்களும் சொல்றாங்க, அன்சாரிகளும் சொல்றாங்க, சேர்ந்து அவங்க பாடலாக படிக்கிறாங்க. எப்படி? நஹ்னுல்லதீன பாயஅவு முஹம்மதா, நாங்கள் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே பைஅத் செய்தவர்கள். அலல் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக நாங்கள் பயம் செய்தவர்கள். மா பகீனா அவதா, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தின்படி நடப்போம் என்று இந்த இஸ்லாத்திற்காக நாங்கள் பயம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பாடல் படித்தாங்க. நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஜீபுகும், அவர்களுக்கு பதில் கொடுக்கும் முகமாகவும் அவங்களும் ஒரு பாடலை படித்தாங்க. அல்லாஹும்மா இன்னஹு லா கைர இல்லா கைரல் ஆஹிரா, அமைதி அறியான். அல்லாஹும்மா இன்னஹு லா கைர இல்லா கைரல் ஆஹிரா, யா அல்லாஹ், மறுமையினுடைய நலவை தவிர வேறு எந்த நலவும் கிடையாது. ஃபபாரிக் பில் அன்சாரி வல் முஹாஜிரா, இந்த அன்சாரி தோழர்களுக்கும் முஹாஜிர் தோழர்களுக்கும் நீ பரக்கு செய்வாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதற்கு பதிலாக அவங்களும் ஒரு கவிதை ஒரு துவா மூலமாக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் காணப்படும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த தோழர்கள் எல்லாருமே அவங்க ஒருமித்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க எல்லாரும் பயம் செய்தார்கள், நாங்க எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த இஸ்லாத்துக்குரிய அந்த பயத்தை செய்தவர்கள் தான். அது முஹாஜிர்களாக இருந்தாலும் சரி, அன்சாரிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் செய்திருக்கிறோம்ங்கிறத வந்து அவங்க அந்த அவர்களுடைய அந்த வாக்கு மூலத்தின் மூலமாக அந்த கவிதையின் மூலமாக உறுதிப்படுத்தினாங்க. அப்ப இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாரும் இந்த இஸ்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லணும்னால், ஜாஹிலியத்தில் இருந்தாங்க. அப்ப அந்த ஜாஹிலியத்தில் இருந்து அவங்க எப்படி விடுபட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பையத்தை செய்து அந்த இஸ்லாத்தை தழுவியதன் மூலமாகத்தான் அவங்க அந்த ஜாஹிலியத்திலிருந்து விடுபட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜமாஅத்தினுடைய முதலாவது விஷயம் என்னென்றால், அந்த ஜமாஅத்துக்குள் அந்த இஸ்லாத்துக்குள் யார் நுழைவதாக இருந்தாலும் அவர்கள் அந்த பையத் என்ற அந்த உடன்படிக்கையின் மூலமாக அந்த பயத்திலே முதலாவது வரக்கூடியது கனிமம். அந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் அவங்க அந்த இஸ்லாத்துக்குள் உடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க அந்த ஜாகிரியத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை, எல்லாரும் செஞ்ச வேலை, அதாலதான் எல்லாருமே சேர்ந்து அதை கவிதையா சொல்றாங்கிறத நாங்க விளங்கி கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இந்த ஜமா சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் இருக்குது, அடுத்த எங்களுடைய காலத்தில் நாங்கள் பார்ப்போம். பக்கலு கோலி ஹலா ஸ்தஃபிருல்லாஹி வ ஸுப்ஹானல்லாஹி வ ஹம்துஹு ஸுப்ஹானல்லாஹி.